الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم المهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதிலும் அல்லாஹ் ஜல ஜலாலுஹுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எமது வாழ்விலே எடுத்து நடக்கும்படியாக எமக்கு ஏவியுள்ளானோ, கட்டளை விடுத்துள்ளானோ, அத்தகைய அனைத்து விடயங்களையும் பரிபூர்ணமான முறையில் எடுத்து நடந்தும் எவைகளை விட்டும் அல்லாஹ் எம்மை எச்சரித்துள்ளானோ, தடுத்துள்ளானோ, அத்தகைய காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். புனித ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் மிக விசேஷமான அவனிடத்தில் சங்கையான நான்கு மாதங்களில் முதலாவதான அந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அல்லாஹ் ஜல ஜலாலுஹு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த முஹர்ரம் பிறந்துவிட்டாலே முஸ்லீம்களது புது வருடம் பிறந்து விட்டது என்றெல்லாம் நாங்கள் அதனை கொண்டாடுகின்றோம், அதனை ஞாபகமூட்டுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தை பற்றியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் உணரக்கூடியதாக, பேசப்படக்கூடியதாக, அதை ஞாபகம் செய்யப்படக்கூடிய ஒரு கட்டமாக மாறுகின்றது. உண்மையிலேயே இந்த முஹர்ரம் அவ்வாறான பலவிதமான விசேஷ அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது. சென்ற வாரங்களிலும் இந்த முஹர்ரமுடைய ஒரு சில பகுதிகளை நீங்கள் செவியுற்றிருந்தாலும் அல்லது ஏனைய பயான்களில் அந்த முஹர்ரமுடைய சிறப்பு அம்சங்களை விளங்கியிருந்தாலும், சகோதரர்களே, நண்பர்களே, இந்த முஹர்ரம் எதனை வைத்து அமையப்பட்டிருக்கிறதோ அந்த விடயத்துக்கு நாங்கள் நேரடியாக வந்துவிடுவோம். இந்த முஹர்ரம் என்பது நாம் கிட்டத்தட்ட 1436 வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து சென்றதிலிருந்து இருக்கின்றோம். 1436 வருடங்கள் ஆகிவிட்டதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த சஃபர், அந்த பிரயாணம், அவர்களுடைய தியாகம். சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளும், அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும், அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர்களுடைய எல்லா விடயங்களும் அவர்களின் உம்மத்துக்கு முன்னுதாரணமாகவே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை பயப்பட்டு அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து ஞாபகம் ஊட்டக்கூடிய இத்தகையவர்களுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணம், அந்த ஹிஜ்ரத்தினுடைய தியாகம், அது ஆகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நபி அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தை சென்றது எதற்காக? ஏன் தான் பிறந்த மண்ணை விட்டு செல்ல வேண்டும்? உலகத்திலே இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களிலே மிக சிறப்பான பள்ளி வாயில் தான் மஸ்ஜிதுல் ஹராம், மக்கமா நகரிலே இருக்கின்ற அந்த காபாவை விட்டு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து சென்றிருக்கிறார்கள். தான் பிறந்த பூமியாக இருக்கிறது, அங்கே அந்த மக்காவிலே வசித்திருக்கிறார்கள். இதற்கு அது அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இவ்வாறெல்லாம் அந்த நபிமார்கள் வசித்து பலவிதமான அமல்களை செய்து பல அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கட்டம். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணிலே பிறந்து அந்த மண்ணை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு இடத்துக்காக வேண்டி எதற்காக சென்றார்கள்? ஏன் தங்களை அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டார்கள்? இதுதான் அடிப்படையான அம்சமாக இருக்கிறது. சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது வெறுமனே அந்த மக்காவில் உலக அமைப்புகளில் வாழ்வது கஷ்டம் என்ற அமைப்புக்கு அல்ல. உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்திலே அவர்களுடைய தொழில் பிரச்சனைகள் அல்லது வேறு வேறு உலக இலாபங்களில் ஏற்பட்ட குறைவு அவர்களுக்கு ஏற்படவில்லை. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகருக்கு சென்ற நோக்கம் அந்த மக்கத்து காபிர்கள், மக்கத்திலே இருந்த முஷ்ரிக்கீன்கள் பல வகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவத்தை, அவர்களுடைய நுபுவத்தை, அவர்களுடைய அந்த ரிசாலத்தை செய்ய விடாமல் அவர்கள் பலவிதமான அதாவது அநியாயங்களை, பலவிதமான நோவினைகளை பல அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த தாவத்துடைய அந்த முயற்சிகளை, நுபுவத்தை மக்களிடம் தாவா செய்கின்றார்கள். பல வகையிலும் அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படுகிறது, அவர்களுக்கு ஏற்படுகிறது, அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படுகிறது, அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களுக்கு ஏற்படுகிறது. எவ்வளவு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருக்கின்றார்கள் சகோதரர்களே, ஆனால் நபி அவர்கள் தொழுவது 5 நேரமும் அந்த மஸ்ஜிதுல் ஹராத்திலே நபி அவர்கள் அங்கே தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே தொழக்கூடிய தொழுகை வேறு இடங்களில் தொழுவதை விட லட்சத்திலே நன்மை இருக்கிறது. இப்படியெல்லாம் நன்மைகள் எல்லாம் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவத்தை முழுமையாக, எனக்குரிய பொறுப்பை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நபித்துவத்தை இந்த மக்கள் மத்தியிலே நான் எச்சி வைத்து விட வேண்டும், மக்கள் அனைவரையும் நான் இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து விட வேண்டும், மக்களுக்கு என்னுடைய தாவாவை எத்தி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறந்த மண்ணை விட்டு அங்கே வெளியாகி சென்று வருகிறார்கள். சொல்லி அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே சொல்கின்றார்கள், ஏ மக்கமா நகரே, ஏ காபாவே, ஏ இந்த மண்ணே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நீ இந்த மண்ணிலே உன்னை விட்டு நான் பிரிந்து சென்று கொண்டிருக்கிறேன், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய, அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய இந்த அநியாயக்காரர்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள், இந்த காஃபிர்கள் என்னை மட்டும் இந்த ஊரை விட்டு விரட்டாவிட்டால் நான் இங்கே தான் இருந்திருப்பேன் என்ற அந்த உணர்வோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரத்தோடு அவர்கள் கவலையுடன் அந்த மக்கா நகரிலிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத்தை செல்கின்றார்கள். சகோதரர்களே, பல தியாகத்தை மேற்கொண்டு நபி அவர்கள் அந்த மதீனாவுக்கு சென்று அவர்கள் அங்கே அவர்களுடைய நுபுவத்தை எத்தி வைக்கின்றார்கள். நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே, உலகத்தினுடைய அமைப்பில் அவர்களுக்கு பொருளாதார குறைபாடுகள் நிறையவே இருந்தது, பொருளாதார பிரச்சனை அவர்களிடத்திலே நிறையவே தோன்றியது. அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு, அதே போன்ற குடும்பங்கள் சாப்பிடுவதற்கு, இன்னும் அமைப்பிலே அவர்களுடைய சஹாபாக்கள் பலவிதமான கஷ்டங்களை அடைந்திருந்தாலும் அந்த விஷயத்தை அவர்கள் மையமாக வைத்து அவர்கள் மதீனாவிலே செழிப்பு பெறலாம் என்ற நோக்கத்திலே செல்லவில்லை. மாற்றமாக இந்த சிலை வணக்கவாதிகள், இந்த முஷ்ரிக்கீன்கள், இந்த காபிர்கள் இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து எந்த அளவுக்கு அவர்கள் அந்த ஊரை விட்டே விரட்டுகின்ற அளவுக்கு ஆகியதன் காரணமாக நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்று விடுகின்றார்கள். பாவச்சூழல் எங்கே அதிகரிக்கிறதோ, அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் எங்கே அதிகரிக்கிறதோ, அங்கே அதாவது சிலை வணக்கங்கள் அதிகரிக்கிறதோ, அந்த இடத்தை விட்டு தன்னுடைய தீனை, தன்னுடைய ஈமானை, தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதே கடமையாக இருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய முன்மாதிரியாக நடந்து காட்டினார்கள். அது இந்த காலத்திலும் அப்படியான சட்டம் இருக்கத்தான் செய்கிறது. எங்கே பாவம் அதிகரிக்கிறதோ, எங்கே மோசமான செயற்பாடுகள் இருக்கிறதோ, எங்கே கெட்ட சூழல்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறதோ, எங்கே அல்லாஹுக்கு மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ, அவைகளை கண்டு விரண்டோட வேண்டும், அவைகளை கண்டு விரண்டோட வேண்டும். இந்த ஹிஜ்ரத்துடைய அமைப்பு சகோதரர்களே நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது செய்யவில்லை. அவர்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு ஷாம் தேசத்துக்கு, பிலஸ்தீனுக்கு, பைத்துல் மக்தீசுக்கு, அதே போன்றே மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா மாநகருக்கு, அங்கே மக்காவுக்கே வருகின்றார்கள். இதற்காக தான் இருந்த இடத்திலே அங்கே சிலை வணக்கங்கள் அதிகரித்திருந்தது. ஏன்? அவர்களுடைய தந்தையே கூட சிலைகளை அவர்கள் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவராகவே இருந்தார்கள். அதனால் அந்த சூழலை, அந்த குடும்பத்தை, அந்த ஊரை விட்டு அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள்? தன்னுடைய ஈமானை, தன்னுடைய இஸ்லாத்தை, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தனது மனைவியை எடுத்துக்கொண்டு அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு அங்கே வெளியாகி விடுகின்றார்கள். இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தது. சகோதரர்களே, நண்பர்களே, அதற்கு முற்பட்ட காலங்களிலும் செய்திருக்கிறார்கள் சில மக்கள். அதாவது நாங்கள் வழமையாக வெள்ளிக்கிழமை நாட்களிலே ஓதி வருகின்றோம் சூரத்துல் கஹப். வெள்ளிக்கிழமை நாட்களிலே ஓதி வருகின்றோம் சூரத்துல் கஹப். ஓதி வந்துவிட்டால் தஜ்ஜாலுடைய பித்னாவை விட்டு பாதுகாக்கப்படுவோம். அப்படியான் அந்த சூரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறக்கூடிய சரித்திரம், அந்த குகைவாசிகளுடைய சரித்திரம், அந்த ஆட்சி காலத்திலே அநியாயக்கார ஆட்சியாளன், சிலை வணக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆட்சியாளன், அவன் மக்களுக்கு சிலை வணங்காவிட்டால் அநியாயத்தை செய்து அவர்களை கொண்டு விடுவான். அப்படியான அமைப்பிலே இருந்த ஜக்கையானுடைய அந்த ஆட்சி காலத்திலே வாழ்ந்தார்கள் சிலர்கள். அங்கே வாழ்ந்த மிகப்பெரிய பணக்கார செல்வ செழிப்பிலே வாழ்ந்த சில குடும்பத்தினர்கள், அதிலே ஒரு ஏழு வாலிபர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், இந்த சிலை வணக்கத்துக்கு நாங்கள் தலை குனியக்கூடாது, இந்த சிலை வணக்கம் எங்களுக்கு தகாதது, நாங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதற்கு ஏவப்பட்டுள்ளோம், அல்லாஹுடைய அன்பைத்தான் நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டுள்ளோம். ஆகவே இந்த அரசன் எவ்வளவு தான் எங்களுக்கு அநியாயத்தை செய்தாலும், எவ்வளவு தான் எங்களுக்கு எதிராக சொன்னாலும், நாங்கள் அல்லாஹுடைய இபாதத்தை விடமாட்டோம், அவனுடைய ஏகத்துவத்தை விடமாட்டோம், அவனுடைய பயமச்சத்தை நாங்கள் விடமாட்டோம், இவனுக்காக பயந்து இவனுடைய அநியாயத்துக்கு நாங்கள் பயப்படக்கூடியவர்கள் அல்லர் என்பதாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? முடிவெடுத்து அந்த ஏழு வாலிபர்கள் அல்லது ஐந்து வாலிபர்கள் அல்லது மூன்று வாலிபர்கள் கணக்கு வித்தியாச அமைப்பிலே அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறான். அதனால் ஏழு ஐந்து மூன்று என்ற அமைப்பிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏதோ அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள், ஏழு வாலிபர்களும் அந்த ஊரை விட்டு வெளியிறங்கி செல்கின்றார்கள். வெளியிறங்கி அவர்கள் செல்கின்றார்கள் ஜோர்டானுடைய பகுதி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய குகையிலே அவர்கள் சென்று அவர்களுடைய இடத்தை அமைத்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கின்றான், அல்லாஹ் அவர்களை கியாமு வரைக்கும் ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த நல்லடியார்களாக அவர்களை அமைத்திருக்கிறான். 309 வருஷங்கள் அதாவது அவர்களுடைய குகையிலே அவர்கள் தூக்கத்திலே கழித்திருக்கிறார்கள். இதெல்லாம் மறுமையை மறுக்கக்கூடிய, அதே அந்த காலத்திலே மறுமையை மறுக்கக்கூடியவர்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் மறுமையை மறுத்தாலும் பாருங்கள், ஒரு சிறிய மௌத்தை போல அவர்களுக்கு 309 வருடங்கள் அந்த குகையிலே தூங்கிக் கொண்டிருந்து அதற்கு பின்னால் சாப்பாடும் இல்லை, குடிப்பும் இல்லை, எதுவுமே இல்லாமல் 309 வருஷம் தொடர்ச்சியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்து அங்கிருந்து அவர்களை எழுப்பாட்டி காட்டுகின்றான். இது அல்லாஹுடைய பெரும் குதிரத், அவருடைய சாதனை. இது யாருக்கு? அநியாயம் செய்யக்கூடியவர்கள், சிலை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் உடனுக்குடனே காட்டக்கூடிய சில அம்சங்கள். ஆகவே சகோதரர்களே, அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு இருந்து, அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்து, அவர்களுடைய பெரும் குலத்திலே வாழ்ந்தவர்கள், அப்படியான மக்கள் தங்களுடைய குடும்பத்தோடு நல்லதாக வாழ இருந்தது. அவர்கள் எல்லோரும் வாலிபர்களாக இருந்தார்கள், யாருமே திருமணம் முடிக்காதவர்கள். எந்த அளவுக்கு அலமாக்கள் எழுதுகின்றார்கள் சகோதரர்களே, அந்த ஊரிலே இருந்த பணக்கார குடும்பத்தினர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இருந்த அந்த சூழலில் இருந்த மிக அழகான வாலிபர்கள், நல்ல திடகாத்திரம் உள்ள வாலிபர்கள், பாவத்தை மிக விரைவிலே அவர்களுக்கு செய்யலாம், பாவத்திலே ஈடுபடுவதென்பது அவர்களுக்கு மிக இலகுவான ஒன்றாக இருந்தது. இருந்தாலும் அல்லாஹுவை பயப்பட்டார்கள், அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையுடன் அல்லாஹுடைய இபாதத்தின் பக்கம் தன்னுடைய இடத்தை மாற்றிக் கொள்கின்றார்கள். தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய சூழல் கெட்டுவிட்டது, ஆகையினால் நல்லதொரு சூழலுக்கு அவர்கள் விரைந்து செல்கின்றார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காலத்திலிருந்து அந்த ஹிஜ்ரத்துடைய அமைப்பு தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருந்துதான் இருக்கிறது.
அதனால் எப்பொழுது உலகத்திலே பாவங்கள் அதிகரிக்குமோ, நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே பாவங்கள் அதிகரிக்குமோ, சிலை வணக்கங்கள் அதிகரிக்குமோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயற்பாடுகள் அதிகரிக்குமோ, அல்லாஹ் விரும்புகின்ற அவருடைய கட்டளைகள் உதாசீனம் செய்யப்படுமோ, அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து செல்வது எங்களுடைய கடமையாகவும் ஆகிவிடுகிறது. எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய தீனை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதனால் சகோதரர்களே, உலகத்தில் இப்படியாப்பட்ட இந்த ஃபித்னாக்கள் இன்று நிறையவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது, நிறையவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே தன்னுடைய ஊரை விட்டு நபி அவர்கள் அந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், அந்த ஊரை விட்டு சென்றார்கள். அதே போன்று உலமாக்கள் எழுதுகின்றார்கள், முக்கியமான நோக்கம் என்ன, தன்னுடைய ஊரை விட்டு சென்றாலும் பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அல் முஹாஜிரு, முஜாஹித் என்றால் யார், அதே போன்று இப்படியாக பலதரப்பட்டவர்களே நபி அவர்கள் சொல்லிவிட்டு ஹிஜ்ரத்தி செல்லக்கூடியவன், ஹிஜ்ரத்தி செய்யக்கூடியவனே மிக சிறந்தவன். அல் முஹாஜிரு, ஹிஜ்ரத்தி செய்யக்கூடியவன் என்றால் மன் ஹஜரமான அல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை, அல்லாஹ் அதாவது எதெல்லாம் அல்லாஹ் விருப்பம் இல்லாமல் தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளை விட்டுவிடக்கூடியவன் தான் உண்மையான முஹாஜிர், உண்மையாக ஹிஜ்ரத் செய்யக்கூடியவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கின்றான், அவருடைய ஊரை விட்டு கூட வெளியிறங்கி செல்கின்றான். உண்மையிலே அவருடைய ஈமானுடைய ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அவனுக்கு கிடைக்கிறது, இபாதத்திலே அவனுக்கு மாற்றம் உண்டாகி விடுகிறது. உண்மையிலேயே சகோதரர்கள் அப்படியாக இருக்கத்தான் செய்கிறார்கள். தன்னுடைய சூழலை பாதுகாத்து, தன்னுடைய தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர்கள் அப்படியான முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா சகோதரர்களே, என்ன சொல்கிறோம், அல்லாஹுக்கு மாற்றமான செயற்பாடுகளை விட்டு விடுவதே ஒரு ஆகப்பெரிய ஹிஜ்ரத்தாகும், ஆகப்பெரிய ஹிஜ்ரத்தாகும். ஹிஜ்ரத்துடைய வகைகளை எழுதுகின்ற நேரத்திலே உலமாக்கள் இந்த பாவத்தை விடுவதுதான் ஆகப்பெரிய ஹிஜ்ரத். அவருடைய ஊரில் இருக்கிறார், பாவத்தை செய்யாமல் இருக்கிறார், பாவத்துக்கு தடையாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட செயல், பாவகரமான ஒரு செயலை நீங்கள் கண்டுவிட்டால் அதனை அவசரமாக தடுத்து விட வேண்டும், அவசரமாக தடுத்து விட வேண்டும். ஏழுமாயின் கையால் தடுக்க வேண்டும், அது கையால் தடுக்க முடியாத அளவுக்கு இருந்தால் அவருடைய நாவினால் தடுக்க வேண்டும், சொல்லியாவது தடுக்க வேண்டும், அதுக்கு மேலாவிட்டால் அவருடைய உள்ளத்தினால் கவலைப்பட்டு அதனை வருத்தப்பட வேண்டும். இந்த இடத்திலே பாவம் நடக்கிறது என்று அவருடைய உள்ளத்திலே கவலை வந்துவிட வேண்டும். இது ஆகப்பெரிய ஹிஜ்ரத்திலே சேர்ந்ததாக இருக்கிறது. அது ஈமானிலே மிகப்பெரிய கட்டமாக இருந்தாலும் ஹிஜ்ரத்தினுடைய ஆகப்பெரிய பகுதியை சேரக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே. அதனால் அன்பிற்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நிலைமையை பற்றி நாம் கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டும். இவ்வளவு விசேஷமான இந்த கால பகுதியிலும் இந்த புதுவருடன் பிறந்திருந்தும் நாங்கள் அமல்களின் பக்கம் திசையை திரும்ப விடுகின்றோமா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையை வேறு திசைகளில் அமைப்பில் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறோமா, இதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்களுடைய உள்ளங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, உள்ளங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, உள்ளங்களை சீர்திருத்துவது ஆகப்பெரிய ஹிஜ்ரத் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். உள்ளத்தை சீராக்குவது என்பது ஆகப்பெரிய ஹிஜ்ரத்துடைய வகையாக இருக்கிறது. ஏன், இந்த உள்ளத்தினுடைய சீர்திருத்தம் எப்பொழுது வந்துவிடுமோ அப்பொழுது வாழ்க்கையினுடைய சீர்திருத்தம் அது சுயமாகவே வந்துவிடும். உள்ள கெட்டுவிட்டால் அந்த வாழ்க்கையுமே அவனுடைய கெட்டுவிடக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதனால் சகோதரர்களே, நண்பர்களே, நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு மனிதனுடைய குறை பார்ப்பது அல்ல, எந்த இடத்தில் பாவம் அதிகரித்திருக்கிறது, எந்த இடங்களில் பாவ செயல்கள் கூடுதலாக இருக்கிறது. இன்று சகோதரர்கள், நண்பர்களே, சில பாவங்களை பார்க்கின்ற பொழுது அதிகமானவர்கள் கண்டிருப்பீர்கள். இந்த பகுதியில் நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே பாவங்கள் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பிலே சில சூதாட்டங்களும் அதே போன்று இன்னும் உண்டான ஏனைய மோசமான காரியங்களும் நடைபெற காட்சியளிக்கிறது. சகோதரர்களே, நாம் யோசிக்க வேண்டும், இது ஒரு ஊருக்கு, ஒரு மஹல்லாவுக்கு, அந்த பகுதிக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை அவனுடைய அதாபை கொண்டு வரக்கூடிய அடிப்படையான ஆணிவராக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த அதாபை கொண்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. நிறைவே இருக்கிறார்கள். ஓய்வு நேரங்கள் வந்துவிட்டால், போயா தினங்கள் வந்துவிட்டால், ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் வந்துவிட்டால், சகோதரர்களே, சிலர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், சூதாட்டத்திலே அங்கே ஈடுபடுகின்றார்கள். இது பார்க்கக்கூடிய நேரத்திலே இது முஸ்லிம் கிராமமா அல்லது முஸ்லிம் பிரதேசமா அல்லது அந்நிய மக்கள் வாழ்கின்ற பிரதேசமா என்று கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது சகோதரர்களே. அப்படியான நிலைமை இன்று இந்த புதுக்கடை பகுதியிலே அது உருவாகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. யார் காணுகிறீர்களோ தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால், இல்லாவிட்டால் நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு துணையாக நிற்கின்றோம் என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு வரக்கூடிய அதாப் அது எல்லோரையும் சாரக்கூடியதாகத்தான் இருக்கும். அதாப் வருவதாக இருந்தால் அவர்களை சூழ எல்லா இடங்களுக்கும் தான் அந்த அதாப் வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் சகோதரர்களே, அப்படியான சூதாட்டங்கள் நிறைவே அக்கம் பக்கங்களிலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. நான் இதற்கு முன்னாலும் பல விடத்தங்கள் சொல்லியிருக்கிறேன். சிறிய வாலிபர்கள் அதே போன்று அவர்களுடைய நிலைமையை பார்த்தால், சிலர்களை பார்க்கும் பொழுது மோசமான அமைப்புக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்கள் உண்மையிலே வழிகாட்டப்பட வேண்டும். அவர்களுடைய நிலைமை சீர்திருத்தப்பட வேண்டும். சகோதரர்களே, அவர்களுக்கு பொறுப்பு நாம் அனைவரும் தான். வாலிபர்களை ஒரு பகுதியில் நாங்கள் விட்டுவிட்டாலும், வயது வந்தவர்கள் கூட, இன்னும் எத்தனையோ பேர்கள் கூட, சகோதரர்களே, சாதாரண அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய நேர காலங்களை இந்த சூதாட்டத்திலும் மிக மோசமான பழக்க வழக்கங்களிலும் இல்ல அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக கேவலமாக இருக்கிறது சகோதரர்களே. தொழுகையினுடைய விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்திலே தொழுகை என்பது அது கிடையவே கிடையாது. அது தொழுகை என்பதே இல்லை அவர்களிடத்திலே. ஒன்றை மட்டும் நாங்கள் மறக்க கூடாது சகோதரர்களே, தயம்முத்துடைய பாடத்திலே, தயம்முத்துடைய பாடத்திலே ஷாஃபி மதுஹபிலே எழுதக்கூடிய நேரத்திலே, ஒரு மனிதன் தயம்மும் செய்வதாக இருந்தால் அவன் ஒன்று தண்ணீர் கிடைக்காமல் இருக்க வேண்டும், அல்லது அவனுக்கு அதிகமான நோயின் காரணமாக தண்ணீர் பாவித்து விட்டால் அந்த நோய் அதிகரித்து விட வேண்டும். ஆகினால் அவன் என்ன செய்யலாம், தயம்முத்தை செய்யலாம். இப்பொழுது இந்த மனிதன் அவனுடைய தண்ணீர் இருக்கிறது, குடிப்பதற்கு மாத்திரம் தண்ணீர், அல்லது அவன் வளர்க்கக்கூடிய பிராணியாகிய அந்த பூனையாக இருக்கலாம், அல்லது வளர்க்கக்கூடிய பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய நாயாக இருக்கலாம். அந்த பிராணிகள் அது குடிப்பதற்கான தண்ணீர் சகோதரர்களே, அவன் குடித்து விட்டால், அதாவது தயமும் செய்து விட்டால், அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அல்லது அவன் வளர்க்கக்கூடிய அந்த பிராணிக்கு ஆபத்து ஏற்படுமாக இருந்தால் அவன் என்ன செய்யலாம், தண்ணீரை அவன் குடித்துவிட்டு அல்லது பிராணிக்கு கொடுத்துவிட்டு தான் தயமுத்தை செய்து கொள்ளலாம். அதற்குத்தான் இஸ்லாம் அனுமதிக்கிறது, யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை. இதே நேரத்திலே அங்கே அதே பாடத்திலே எழுதக்கூடிய நேரத்திலே, அதாவது சங்கையற்ற மிருகங்கள் என்ற ஒரு அமைப்பை எழுதுகின்றார்கள். சங்கையற்ற மிருகங்கள், கௌரவமற்ற பிராணிகள் என்ற வார்த்தையை எழுதி அதிலே யாரை தெரியுமா சேர்க்கின்றார்கள், தாரிக் குஸ்ஸலா, தொழுகையை விடக்கூடிய ஒரு மனிதர். தொழுகையை விடக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார், இவனிடத்திலே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, ஒரு அவன் வளர்க்கக்கூடிய பாதுகாப்புக்காக வளர்க்கக்கூடிய ஒரு நாயும் இருக்கிறது, இவன் தயமத்தை செய்யலாம், அந்த நாய்க்கு தண்ணீரை கொடுத்து விட்டு தயமத்தை செய்யலாம், ஆனால் தொழுகை விட்டவனுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு தயமம் செய் என்பதாக இஸ்லாம் சொல்லவில்லை சகோதரர்களே. அந்த அளவுக்கு கெட்டவனாக இருக்கிறான் தொழுகையை விடக்கூடிய மனிதர். தொழுகை இல்லாதவன் அவ்வளவு பெரிய கெட்டவன், ஆக மோசமானவன். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள், தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்குமே இல்லை என்பதாக நாங்கள் அடிக்கடி படிக்கிறோம், அடிக்கடி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் சகோதரர்களே, அவனை தொழுகை இல்லாதவனை எந்த லிஸ்டிலே சேர்க்கிறார்கள், எந்த பட்டியலிலே சேர்க்கிறார்கள், அவனை சங்கை இல்லாத மிருக ஜாதி என்பதாக சேர்த்து விடுகிறார்கள். தான் வளர்க்கக்கூடிய பூனை அதற்காக சிறந்தது, தான் வளர்க்கக்கூடிய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய நாய் அதற்காக சிறந்ததாக இருக்கிறது. சகோதரர்களே, எதுவரை காலம் இந்த வார்த்தைகளை கிதாபோடு மாத்திரம் நாங்கள் அப்படியே மூடி மறைப்பது, எதுவரை காலம் இந்த ஹதீஸ்களை சொல்லாமல் மக்களிடத்திலே நாங்கள் மறைத்திருப்பது சகோதரர்களே. பாவம் அதிகரித்து அதிகரித்து தலைக்கு மேலால் எங்களுடைய அநியாயங்களும், தலைக்கு மேலால் அந்த அந்த அல்லாஹுடைய அழிவுகளும் வந்ததற்கு பின்னால் தடுமாறி என்ன பிரயோசனம், தடுமாறுவதில் எந்த விதமான பிரயோசனம் கிடையாது. அதற்கு முன்னால் அல்லாஹுடைய தண்டனை, அந்த மௌத்துடைய கட்டம் வருவதற்கு முன்னால் தான் நாங்கள் அல்லாஹின் பக்கம் திசை திரும்ப வேண்டும். வந்ததற்கு பின்னால் அந்த ஃபிரௌன் கடலிலே மூழ்கின்ற பொழுது நான் உன்னை கொண்டு மூசாவுடைய ரப்பை ஏற்றுக் கொண்டு விட்டேன் என்று சொல்லி என்ன பிரயோசனம் ஏற்பட்டது? அவ்வாறு அல்ல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது. பாவத்தை செய்து செய்து, தொழுகை விட்டு விட்டு, ஜக்காத்தை மறுத்து மறுத்து, நோன்பை நாங்கள் விட்டு விட்டு எதுவரை காலம் இருக்க முடியும் சகோதரர்களே? இப்படி இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன? எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? எங்களுடைய குடும்பங்களின் நிலைமை என்ன? சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சகோதரர் வந்து தன்னை தன்னுடைய வீட்டிலே பலவிதமான கஷ்டம் இருக்கிறது யார சூழலா என்று நபி அவர்களிடத்திலே முறைப்பாடு செய்கின்றார். நபி அவர்களிடத்திலே அங்கே முறைப்பாடு செய்கின்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்கின்றார்கள்? உன்னுடைய வீட்டில் கஷ்டமா? நீ உன்னுடைய வீட்டு வாசலிலே ஒரு திரையை போட்டுக் கொள்வாயாக, கேட்டலை போட்டுக் கொள்வாயாக. ஏன்? தொழுகை இல்லாத மனிதனுடைய பார்வை உனது வீட்டுக்குள்ளே படுகிறது, அதனால் உன்னுடைய வீட்டிலே கஷ்டம் பஞ்சம். சகோதரர்களே, எங்கே இருக்கிறது விடயம்? ஒரு தொழுகை இல்லாத மனிதனுடைய பார்வைக்கு இவ்வளவு பெரிய மோசமான அமைப்பு என்றால் அவனுடைய நிலைமை என்ன? தொழுகை இல்லாத மனிதனை, அப்படியான அமைப்பில் இருக்கக்கூடியவனை உலமாக்கள் கபிரஸ்தானுகள், நாங்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய கபிரஸ்தானுகளை விட்டு அவனை தூரமாக்கப்பட வேண்டும் அந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அப்படியாய் எம்மில் எத்தனை பேர் அந்த தொழுகையாளிகள் இருக்கிறார்கள்? இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் என்ன எவ்வளவு தான் பொருளாதார அமைப்பிலே வளர்ச்சி அடைந்து கொண்டு போனாலும், எங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது, எங்களுடைய பிசினஸ்லே நாங்கள் முன்னேறுகிறோம், அல்லது எங்களுடைய ஊர் நல்லா செழிப்பாகிறது, எதை கொண்டு சகோதரர்களே? பணத்தை கொண்டு செழிப்பாகுவது அல்ல செழிப்பு, எங்களுடைய அமல்களை கொண்டு செழிப்பாக்க வேண்டும், எங்களுடைய இபாதத்துகளிலே நாங்கள் முன்னேற வேண்டும், எங்களுடைய ஈமானுடைய வளர்ச்சி தான் ஆகக்கூடிய ஒரு வளர்ச்சி. பாவம் எந்த ஊரிலே இல்லையோ அந்த ஊர் தான் செழிப்பான ஊர், எந்த ஊரிலே பாவம் நடக்கிறதோ அது அல்லாஹ்வுடைய அதாபுக்குட்பட்ட ஊராக இருக்கிறது, அதாபுக்குட்பட்ட ஊராக இருக்கிறது. நாங்கள் யோசிக்கலாம், நல்ல அமைப்பிலே அபிவிருத்தி அடைந்து கொண்டு செல்கிறது நாடு, நல்ல அமைப்பிலே அதாவது வளர்ந்து கொண்டு வருகிறது, நல்ல அழகாக இருக்கிறது, காட்சியளிக்கிறது என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். சகோதரிகளை, எத்தனை எத்தனை பாவங்கள் நடக்கிறது! எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் தான் பாவத்துக்கு இங்கே, அதாவது யாருமே பாவத்துக்கு, அதாவது எல்லாருக்கும் அதை தூண்ட தேவையில்லை, அப்படியான அமைப்புக்கு பாவத்தினுடைய இன்பங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பாவத்தினுடைய இன்பங்கள் அவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் பாவத்தினுடைய இன்பங்கள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈமானுடைய கஷ்டம், அந்த தொழுகையினுடைய கஷ்டம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய கஷ்டம், அவனுடைய அந்த ஈமானை வளர்த்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளுடைய கஷ்டம் மக்களுடைய உள்ளத்திலே பெரியும் கொண்டதாக கஷ்டமாக இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை விட்டு நல்ல காரியத்தை அமைத்துக் கொள்வதற்காக செல்வதற்கு தன்னுடைய சொத்து விடுகின்றதில்லை, தன்னுடைய பணம் விடுகின்றதில்லை, தான் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் அவனை விட்டு கொடுக்கின்றதில்லை. அப்படியாய் எங்களுடைய நிலைமை எங்கே போய்விடும் சகோதரர்களே? அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆதி சமூக கூட்டத்தார்களுக்கு என்ன நடந்தது? உலக அமைப்பிலே பல அமைப்பிலும் அவர்கள் எல்லா வகையிலும் அபிவிருத்தி அடைந்திருந்தார்கள், எல்லா வகையிலும் அபிவிருத்தி அடைந்திருந்தார்கள். மண் அசத்து மின்னா கூவா, எங்களை விட சக்தியால் யார் உலகத்திலே இருக்கிறார்கள்? எங்களை விட சக்தியாளர்கள் யார் இருக்கிறார்கள்? எங்களை விட அதிகமான பணக்காரர்கள் யார் இருக்கிறார்கள்? எங்களை விட படைப்பட்டாளத்தில் அதிகமானவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொன்னவர்களுடைய நிலைமை எங்கே போய்விட்டது? அவர்களுடைய நிலைமை எங்கே போய்விட்டது சகோதரர்களே? பெரும் பெரும் மன்னரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நிலைமை என்னவாகிவிட்டது? பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் தான் தான் உலகத்திலே அதாவது அதிசக்தி கூடிய நாடு என்றெல்லாம் தன்னை உலகத்துக்கு பேர் சூட்டிக் கொண்டிருந்தார்கள், தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எல்லோருடைய நிலைமையும் எங்கே போய்விட்டது சகோதரர்களே? என்ன நடந்தது? பாவத்துக்கு அனைவரும் அடிமைப்பட்டார்கள். பாவத்துக்கு அடிமைப்பட்டதுதான் அடிப்படை காரணம் அவர்களுடைய எல்லா விதமான முன்னேற்றங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையை கொடுத்து விட்டான், அழிவை கொடுத்து விட்டான், நாசத்தை கொடுத்து விட்டான் சகோதரர்களே. அதனால் இந்த அதாவது புது வருடத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கின்ற பொழுது வருஷ காலங்களை, நேர காலங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது எஸ் அலூனக அனில் அஹில்லா, நபியே அந்த மக்கள் உங்களிடத்திலே பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள், மாத கணக்கீடுகளை பற்றி, அந்த பிறையினுடைய காலங்களை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிறை இருக்கிறது, இது தங்களுடைய நேர காலங்களை அமைத்துக் கொள்வதற்காக, உங்களுடைய மாதங்களை அமைத்துக் கொள்வதற்காக, நோன்பை ஹஜ்ஜுடைய காலத்தை நீர் அதாவது நீங்கள் தீர்மானிப்பதற்காக இப்படியாகத்தான் இவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் இப்படியான அமைப்பை கொண்டு நீங்கள் உங்களுடைய கணக்குகளை நீங்கள் அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தக்வாவை வலியுறுத்துகிறான். தக்வாவுடைய அமைப்பை அந்த அதாவது பிறையினுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நேர காலங்களை அமைக்கின்ற விஷயத்திலே சொல்கிறான். அப்படியாய் உண்மையிலேயே எங்களுடைய முஹர்ரம் பிறந்து விட்டது, அது வருடத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் அதாவது வைத்திருக்கிறோம். அதனால் வருட ஆரம்பத்திலே தக்வா அங்கே வலியுறுத்தப்படுகிறது. இந்த தக்வா இன்று எங்களிடத்தில் எங்கே இருக்கிறது? தக்வா என்றால் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? இம்திசாலு அவாமிரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஓரம் கட்டப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, இதுதான் தக்வாவாக இருக்கிறது. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஹுத்துபாவிலே தக்வாவை பற்றி ஞாபகம் ஊட்டப்படாவிட்டால் ஹுத்துபாவே பாத்திலாகிவிடக்கூடிய அளவுக்கு ஆகிவிடுகிறது. நிக்காஹுடைய அந்த ஹுத்துபாவில் கூட தக்வாவை பற்றி அங்கே சொல்வது கடமை. இப்படி சகோதரர்களே, இந்த தக்வா இருக்கிறது, இது வாழ்க்கையிலே மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அதனால் என்ன சொன்னோம்? தக்வா என்றால் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் செயற்படுத்துவது. சகோதரர்களே, இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆங்காங்கே நிறையவே பாவ செயல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதப்பா? சொன்னால் அவர்களிடத்திலே சொல்லக்கூடியவர்களை குறை சொல்கின்றார்கள், சொல்லக்கூடியவர்களை குறை சொல்கின்றார்கள். சகோதரர்களே, எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ கதீபுகள் இந்த மிம்பரிலே ஹுத்பா செய்துவிட்டு சென்றதற்கு பின்னால், ஹுத்பா செய்துவிட்டு சென்றதற்கு பின்னால் அது குடும்பத்தினுடைய வாரிசு சட்டங்களாக இருந்தால் என்ன, தங்களுடைய வியாபாரத்தில் செய்யப்படுகின்ற ஏமாற்றத்தை பற்றி சொல்லப்பட்டால் என்ன, பட்டியை பற்றி பேசப்பட்டால் என்ன, சகோதரர்களே இவைகளுக்கு அவர்கள் ஹுத்பா முடிந்ததற்கு பின்னால் ஒரு கூட்டம் சென்று என்ன சொல்கின்றார்கள்? இவருக்கு என்ன தெரியும் அப்பா, இவரே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறார், இவருக்கு வேறு தலைப்பு இல்லையா? எதை சகோதரர்களை பேசுவது? மார்க்கத்தை பேசாமல் எதை அரசியலையா பேச சொல்வது இங்கே? அல்லது உலகத்தில் நடக்கின்ற அதாவது கூத்து கும்மாளங்களை பற்றியா இங்கே பேசுவது? மக்களை பாவத்திலிருந்து திசை திருப்பி அவர்களை நல்ல அமல்களின் பக்கம் வழிகாட்டல் செய்ய வேண்டும்தான், இதுதான் அடிப்படை. அதைத்தானே பேச வேண்டும். பேசிவிட்டு சென்றால் கூட அதை குறையாக கூறக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதுவும் எங்களுடைய காதுக்கு விழாமல் இல்லை. சகோதரர்களே, இப்பொழுது நான் ஹுத்பா செய்கிறேன், பின்னால் அதனை பற்றி சிலர்கள் அதை குறை கூறினாலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தப்பிவிட்டோம். அதனால் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எங்களை குறையாக பிடிக்க மாட்டான் என்றதிலே எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. ஏன் உண்மையை சொல்லிவிட்டோம். அதனால் எடுத்து நடக்கக்கூடிய பொறுப்பு அது எங்கள் அனைவருக்குமாக இருக்கிறது. அதனால் சகோதரர்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன், அனைவரும் எந்த எந்த இடத்திலே பாவங்கள் நடக்கிறதோ அது இடத்தில் நடக்கும் அல்லது செயற்பாடுகளால் நடக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் பாவம் என்பது எங்களுடைய வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய பாவம், எங்களுடைய செயற்பாடுகளினால் ஏற்படக்கூடிய பாவம், எங்களுடைய குணத்தினால் ஏற்படக்கூடிய பாவம், நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தினால் ஏற்படக்கூடிய பாவம், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட பாவ காரியங்கள் நிறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தான் இந்த பாவம் அதிகரிக்க அதிகரிக்க நாங்கள் என்ன நடக்கிறது, இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன நடக்கிறது? சகோதரர்களே, எங்களுடைய சின்னங்களை பற்றி எங்களுடைய இந்த இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வே உருவாக்கி இருக்கிறான். சகோதரர்களே, எப்பொழுது நாங்கள் இஸ்லாத்தை சரியாக செய்யவில்லையோ, இஸ்லாமிய வாழ்க்கையை நாங்கள் சரியாக வாழ்ந்து காட்டவில்லையோ, ஹதீஸ்களிலே வருகிறதா இல்லையா, அல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாத்தை செழிப்புப்படுத்துவான். அல்லாஹ் நிச்சயமாக அப்படியான ஒரு நிலைமை அங்கே உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை ஒரு நாளும் இழிவாக்க மாட்டான். எங்களுடைய பார்வையிலே அது கஷ்டம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. சூழல் அதிகமாக நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் சகோதரர்களை, இவைகளுக்கான அடிப்படை காரணம் எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுகின்ற ஆகப்பெரிய பாவங்கள் தான் இதற்கு அடிப்படையான காரணம். அதனால் அடிக்கடி நான் சொல்லுவதற்கான காரணம், இதைவிட வேறு விஷயம் சொல்வதற்கு தேவை இல்லை என்று நான் நினைக்கிறோம். இந்த பாவத்தை விட்டுவிட்டாலே போதும், அனர்த்தங்கள் ஆங்காங்கே அனர்த்தங்கள் உண்டாகி விடுகிறது. பலவிதமான சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் சகோதரர்களே, அதாவது ஆரம்ப காலங்களிலே எப்பயாவது ஒரு நேரத்திலே பூமி அதிர்ச்சி என்று சொல்லுவார்கள், அல்லது வெள்ளப்பெருக்கு என்று சொல்லுவார்கள். 1900 வருடத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்று ஏதாவது ஒரு வருடத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள், ஒரு காலத்தை மட்டும்தான் சொல்வார்கள். ஆனால் சகோதரர்களே, இன்று நாளுக்கு நாள் வெள்ளப்பெருக்குகள், நாளுக்கு நாள் மண் சரிவுகள், நாளுக்கு நாள் பலவிதமான அனர்த்தங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. என்ன காரணம், என்ன காரணம் சகோதரர்களே? அது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவக்கரைகள் அங்கே அது கரையாக வடிந்து உலகத்திலே அங்கே நுரையாக கிளம்பி விடுகிறது. எங்களுடைய பாவங்கள் தான் அதிகரித்து அதிகரித்து அல்லாஹ்வுடைய சோதனையாக அது வெள்ளமாக, அது மண் சரிவாக, அது பூமி அதிர்ச்சியாக, அது அதிகமான கோடையாக மாறிக்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இதுதான் அடிப்படை காரணம். அதனால் இன்னொன்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது, அது அவர்கள் செய்யக்கூடிய குற்றம் தானே, அதற்கு அவர்களுடைய ஊருக்குத்தானே அந்த பாவம், அந்த அந்த அதாவது அல்லாஹ்வுடைய சோதனை வருகின்றது என்று இருக்கக்கூடாது. நாங்கள் செய்கின்ற தவறுதான் முழு நாட்டுக்கும் முழு உலகத்துக்கும் ஏற்படுகிறது. அதனால் இதற்கு பின்னால் நாங்கள் திருந்த வேண்டும். அஸ்ஸைது மன் உஹித பிகைரிஹி, ஒரு மனிதன் சீதவியான மனிதன் யார் தெரியுமா? ஒருவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹுடைய குர்ஆனை அல்லாஹுடைய ஹதீஸை பற்றி சொல்லப்பட்டால் அதை எடுத்து நடக்கக்கூடிய மனிதர் தான் உண்மையான சீதவி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் பிறரை பற்றி குறை கூறுவது, அவர் இதை செய்கின்றார், அவர் அதை செய்கின்றார், அவர் இன்ன அமைப்பில் இருக்கிறார், அவர் இப்படி இருக்கிறார், எதற்காக சகோதரர்களே? எங்களுக்கு எங்களை நாங்கள் அநியாயத்தை தேடிக்கொள்ளக் கூடாது. எங்களை மறந்து விட்டோம், நாங்கள் மற்றவர்களுடைய விஷயத்திலே ஈடுபட்டு விட்டோம். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மஹுல்லாஹ், ஒருவர் தன்னை மறந்து மற்றவருடைய விஷயத்தில் குறை தேட ஆரம்பித்து விட்டால் அவருடைய துஆ கபூலாகாது என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்களும் துஆ கேட்கிறோம், தொழுகின்றோம், பலவிதமான சதக்காக்களை செய்கிறோம், பலவிதமான இபாதத்துகளை நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்கே எங்களுடைய துஆக்களுடைய பிரயோசனம்? எங்களுடைய இபாதத்துகளுடைய முடிவுகள் எங்கே? எங்களுடைய நாங்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களுடைய முடிவுகள் எங்கே? நாங்கள் ஓதுகின்ற குனூத்துகள் என்ன? ஓதுகின்ற திக்ருகள் என்ன? ஓதுகின்ற குர்ஆன் திலாவத்துகள் என்ன? கொடுக்கின்ற சதக்காக்கள் எங்கே? சகோதரர்களுடைய முடிவுகள் எங்கே போய்விட்டது? எங்கே போய்விட்டது? இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கபூலாகிவிட்டதா இல்லையா என்ற பயமச்சத்துடன் செய்ய வேண்டிய அமல்கள். நாங்கள் தொழுகின்றோம், தொழுகை கபூலாகிவிட்டதா இல்லையா என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்குள்ளே நாங்கள் பிறருக்கு சொல்கிறோம், அவர் இன்னும் அதை செய்கிறார், அவர் இப்படி செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார். சகோதரர்கள், நான் என்ன செய்தேன்? என்னுடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கு நான் என்ன செய்தேன்? இந்த சமூக பணிக்காக நான் என்ன என்னை தியாகம் செய்திருக்கிறேனா? சமூக பணிக்காக ஈடுபடக்கூடிய எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், எத்தனை அமைப்புகள் இருக்கிறது. அவர்களால் முடிந்தவைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் குறை என்ற அமைப்பிலே செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? செய்யக்கூடியவர்கள் அவர்களால் ஏழுமானதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பார்த்து கொண்டு கலைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அதைத்தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. பேசுகின்றார்கள், என்ன செய்தார்கள்? அதை செய்தவருக்கு உதவியாக இருந்தியா? செய்தவரை பற்றி குறை கூறினாயா? இதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலைமை எப்பொழுது மற்றவர்களை குறை கூற விடுவோமோ அப்பொழுது துஆ கபூலாகவேயாது. அதனால் சகோதரர்களே, எங்களுடைய துஆக்கள் ஒவ்வொன்றும் பெருமதியானது. அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்பட வேண்டும், இபாதத்துகள் கபூலாக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களை மறந்துவிடக் கூடாது, எங்களுடைய சமூகத்தை மறந்துவிடக் கூடாது. தன்னை சீராக்கிக் கொள்வது, தன்னுடைய சீர்த்த சமூகத்தை சீராக்கிக் கொள்வது, இதற்காக தியாகம் செய்வது, இதுதான் ஆக பெரிய ஹிஜ்ரத்தாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திலே ஹிஜ்ரத் செய்தார்களோ அதே நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய பாவங்களை விட்டு நாங்கள் வெளியாகி நல்ல ஈமானின் பக்கம் திசை திரும்பக்கூடிய நல்லடியார் கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அமைத்தருவானாக. எங்களால் கடந்து போன காலங்களில் உருவான அனைத்து விதமான பாவங்களை நீ மன்னிப்பாயாக, தவறுகளை மறைத்து விடுவாயாக, குற்றங்களை நீ பிடித்து விடாதேயா அல்லாஹ். மீதமுண்டான காலத்திலே பலவிதமான இபாதத்துகளை செய்து உன்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடுவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.